நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை சென்றுள்ள ஐநா உயரதிகாரிகள் வடக்கே பலரை சந்தித்து பேசியுள்ளவை குறித்த தகவல்கள்,
உள்ளூர் விசாரணையில் நம்பிக்கை இல்லை, போரில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி தெளிவான விளக்கம் வேண்டும், அதுக்கு மாற்றுவிடாக ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதுக்கு சர்வதேச சமுதாயம் கடமைப்பட்டிருக்கின்றது.
படகு மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற 12 இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள செய்தி, ஊழலை ஒழிக்க தான் போராடி வருவதாக இந்திய பிரதமர் மோடி தமிழகத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளது.
मैं भ्रष्टाचार के खिलाफ लड़ाई लड़ रहा हूँ, मैं गरीबों के लिए काम कर रहा हूँ और गरीबों के लिए काम करना है.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
துருக்கியர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிப்பதற்காக எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேவைக்கேற்ப பயங்கரவாத ஒழிப்பு தொடர்பான தனது சட்டத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டுவரப்போவதில்லை என துருக்கி அதிபர் ரசிப் தாயிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்கள் வழியில் செல்வோம், நீங்கள் உங்களது பாதையில் செல்லுங்கள் என ஐரோப்பிய தலைவர்களை இலக்கு வைத்து தொலைக்காட்சி பேட்டியொன்றின் போது அவர் உரையாற்றியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்த துருக்கிய பிரதமர் அஹமத் டவுட்டோக்லு அதிபர் எர்டோகனுடனான ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக வியாழக்கிழமை அறிவித்திருந்தார்.
கென்ய தலைநகர் நைரோபியில் கடந்த வாரம் குடியிருப்பு கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 30க்கும் அதிகமானோர் பலியாகியிருந்ததை அடுத்து அந்த பகுதியில் உள்ள கட்டடங்களை நைரோபி அதிகாரிகள் இடித்து வருகின்றனர். கட்டடத்தை விட்டு வெளியேறுமாறு 600 குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் கட்டடம் இடிக்கப்படுவதற்கு சற்று முன்னரே அநேகமானோர் தமது உடைமைகளை எடுத்துச் செல்வதை காண முடிந்தது.
I had no time. In fact, in the morning, I went to search for a house. When I come back, I found people are
moving out. அதற்கு தகுதியற்ற கட்டடங்கள் என கருதப்படும் 8-மாடி கட்டடங்கள் முதலாவதாக இடிக்கப்படுகின்றன.
வடகொரியாவில் தலைமுறைக்கு ஒரு தடவை நடைபெறும் தொழிலாளர் கட்சியின் மாநாட்டை அதிபர் கிம் ஜாங் உன் துவக்கி வைத்துள்ளார். அவர் நாட்டின் அணு ஆயுதத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அங்கு பாராட்டியுள்ளார். கிம் ஜாங் உன் ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்தும் நோக்குடன் அங்கு கூடியுள்ள 1000+ பிரதிநிதிகள் மத்தியில் அவர் உரையாற்றியுள்ளார். வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் நிகழ்வுக்காக தலைநகர் பியோங்யாங்கிற்கு அழைக்கப்பட்ட போதிலும் அவர்கள் மாநாட்டில் நடந்த இடத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. தனது பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் அணு ஆயுதம் தொடர்பான லட்சியம் ஆகியவை தொடர்பில் அவர் இந்த மாநாட்டில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பிரிட்டனில் நடந்து முடிந்துள்ள தேர்தல்களில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி பெரிய அளவில் சோபிக்க தவறியுள்ளது. கட்சியின் புதிய தலைவராக ஜெரமி கார்பின் கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அந்த கட்சி சந்தித்துள்ள முதலாவது அரசியல் சோதனையாக இந்த தேர்தல்கள் பார்க்கப்பட்டன. ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவாக தொழிற்கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது.
துருக்கியின் அரசு ரகசியத்தை வெளியிட்டார் என்ற குற்றச்சாட்டில் வழக்கை எதிர்கொண்டுள்ள ஊடகவியலாளர் கேன் டுண்டாரை இலக்கு வைத்து இஸ்தாம்பூலில் உள்ள நீதிமன்றத்துக்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் டுண்டார் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பியுள்ளார்.
பாகிஸ்தானில் கடந்த மாதம் இணைப்பு உண்ட பின்னர் இறந்த 30 பேரும் அந்த இணைப்பில் விஷம் கலக்கப்பட்டதாலேயே இறந்ததாக போலீசார் கூறுகின்றனர். அந்த இனிப்பை விற்ற கடைக்காரரின் சகோதரரே குடும்ப தகராறை அடுத்து இனிப்பில் விஷம் கலந்ததாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 20 பேர் இதில் இறந்தனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை சென்றுள்ள 2 ஐநா உயரதிகாரிகள் வடக்கே பல்தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கைக்கு 8 நாள் விஜயமாக வருகை தந்துள்ள ஐநா மனித உரிமைகள் வல்லுநர்களான மொனிகா பின்டோ மற்றும் ஜுவான் இ மெண்டஸ் ஆகிய இருவரையும் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினர்கள் சிலர் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் அனுமதி பெற்று இலங்கை வந்துள்ள ஐநா அதிகாரிகள் நீதித்துறை கட்டமைப்பின் சுதந்திரமான செயற்பாடுகள், சித்திரவதை, மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் என்பவற்றினால் எழுந்துள்ள சவால்கள் என்பவற்றை ஆராய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பு குறித்த விவரம் என்ன என கேட்டேன்.
உள்ளக விஷ விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் கமிஷன்கள் விசாரணை குழுக்கள் வைக்கப்பட்டன. ஆனால் இறுதியிலே எந்த விதமான பொறுப்பேறும் அவங்களுடைய திருப்தியும் கிடைக்கவில்லை. உள்ளூர் விசாரணையில் நம்பிக்கை இல்லை. போரில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி தெளிவான விளக்கம் வேண்டும். அதுக்கு மாற்றீடாக ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு சர்வதேச சமுதாயம் கடமைப்பட்டிருக்கின்றது.
இந்த விசாரணையின் ஊடாக அரசியல் தீர்வு ஒன்றுக்கு வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் தாங்கள் ஐநா அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
நாங்கள் விரும்புவது மாநிலத்திலே சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சி கொண்ட சமஸ்டி அமைப்பு. இதுக்கு இந்த பாரிய பொறுப்பு சர்வதேசத்துக்கு உண்டு. நாங்கள் கூறினோம் தெளிவா, சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்பு நாங்கள் இலங்கை என்ற உணர்வை நாங்கள் வளர்ப்பதற்கு பதிலாக இன ரீதியாக சிங்களவர் தமிழர் முஸ்லீம்கள் என்ற பிரிவினையை தான் நாங்கள் வளர்த்தது. காரணம் இந்த ஒத்தியாட்சி எல்லாரையும் இணைத்து இலங்கை என்ற கோட்பாட்டில் அவர்களை பங்களிக்கவில்லை. ஆகவே அதை செய்வதற்காக இந்த விசாரணை மூலம் ஒரு விடுதி வேணும். விடுதி மூலம் எமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்
என்றார் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள். ஐநா அதிகாரிகள் வடபகுதிக்கான தமது விஜயத்தின் போது பல இடங்களையும் சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். அத்துடன் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். ஆயினும் அது பற்றிய தகவல்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற ஒரு தொகுதி இலங்கையர்கள் அங்கிருந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
சட்டவிரோதமான முறையில் அரசியல் தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியா சென்ற 12 இலங்கை பிரஜைகள் கைது செய்யப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்டுள்ளதாக இலங்கை குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லக்ஷாண்டி சொய்சா இதனை அறிவித்தார். கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள நபர்கள் அண்மையில் படகுகளின் மூலம் சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியா சென்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் ஆஸ்திரேலிய குடிவரவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட இந்த நபர்கள் விசேட விமானம் ஒன்றின் மூலம் நேற்றிரவு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்த லக்ஷாண்டி சொய்சா, பின்னர் இவர்கள் கட்டுநாயக்க விமான தளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்குள் ஒரு பெண் மற்றும் 2 சிறுவர்கள் இருப்பதாக தெரிவித்த லக்ஷாண்டி சொய்சா, இவர்கள் கம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாயல மற்றும் துடல்ல ஆகிய பிரதேசங்களில் வசிப்போர் என்றும் அறிவித்தார். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் மேலும் விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றது. விசாரணைகள் பூர்த்தியான பின்னர் அவர்களை குடிவரவு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டுள்ளதாக மாகாண அமைச்சர் துரை ராஜசிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். அங்கு வலிந்து சிங்கள குடியேற்றத்திற்கான முன்னெடுப்புகளும் மறைமுகமாக செய்யப்படுகின்றன என்று அவர் நமது கிழக்கிலங்கர் செய்தியாளர் உதயகுமாரிடம் தெரிவித்தார்.
அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்களவர்களினால் விவசாய செய்கைக்கு இக்காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதை தங்களால் அவதானிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் கே துராஜசிங்கம் தெரிவிக்கின்றார்.
சட்டவிரோதமான விவசாய செய்கையாளர்கள் 2006 நடைபெற்றுக் கொண்டு வருகின்றனர். அந்த பிரதேசம் முழுக்க இருந்த காடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன
என்றும் தெரிவித்துள்ள அவர், இந்த காடழிப்பு மூலம் அந்த பகுதியில் எதிர்காலத்தில் சிங்கள மக்களின் குடியேற்றத்துக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் கூறுகின்றார்.
நிரந்தர வீடுகளில்லை, தற்காலிகமான கொட்டில்கள் காணப்படுகின்றன. ஒரு குத்தவைக்கு குடிசையிலே தான் இருக்கிறார். அதற்கு அருகாமையிலே ஒரு விகாரை ஒன்று கட்டுவதற்கான ஒரு அடித்தளம் விடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. குத்தவைக்கு வருகின்றார் என்றால் அங்கு அடுத்த கட்டம் நடைபெறும் என்று தானே எதிர்பார்க்க வேண்டும். அதுல சந்தேகம் இருக்க முடியாது. பின்புலத்தை அடிப்படையாக கொண்ட குடியேற்றம் ஒன்று இருக்கிறது என்பதுதான் இதனுடைய வெளிப்படையாக இருக்கிறது
என்றார் கிழக்கு மாகாண அமைச்சர் கே துராஜசிங்கம்.
நமது கிழக்கிலங்க செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தான் நடத்தி வருவதாக ஹோசூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இந்தியாவில் ஊழலை ஒழிக்க தான் தொடர்ச்சியாக கடுமையாக போராடி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகத்தின் ஓசூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார்.
ஊழலுக்கு எதிரான ஒரு போரை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏழைகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏழைகளின் வயிறு நிறைய வேண்டுமானால் அவர்களுக்கு மாம்பழத்தை பகிர்ந்து கொடுத்தால் மட்டும் போதாது. அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து மாமரங்கள் பயிரிடுவதற்கு உதவிகள் செய்து உரம் மற்றும் இதர வசதிகள் கிடைக்கச் செய்து அவர்கள் மரங்களை செம்மையாக வளர்த்து அதன் மூலம் பழங்களை பெற்று ஏழ்மையிலிருந்து வெளியே வர வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். அதைத்தான் எமது அரசு இப்போது செய்து கொண்டிருக்கிறது
என்று கூறிய இந்திய பிரதமர், மத்தியில் தமது ஆட்சி வருவதற்கு முன்னர் இருந்த ஆட்சி ஊழல்களின் ஊற்றுக்கண்ணாக இருந்தது என்றும் குற்றம் சாட்டினார்.
तमिलनाडु के मेरे भाइयों बहनों कि दिल्ली में लोग मोदी को परेशान क्यों करते
हैं அன்பான தமிழக சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இப்போது விளங்க ஆரம்பித்திருக்கும் ஏன் டெல்லியில் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்று. ஏனென்றால் நான் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளேன். அது பலருக்கு பிடிக்கவில்லை. எனது நடவடிக்கைகள் காரணமாக ஊழல்வாதிகள் நிம்மதியிழந்து தூக்கமிழந்து தவிக்கிறார்கள். ஊழலுக்கு எதிரான எனது செயல்பாட்டை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதே அவர்களது கவலையாக உள்ளது. ஆனால் உங்கள் ஆசிகள் எனக்கு இருக்கும் வரையில் இந்த முயற்சியிலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. தமிழகத்திலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எமக்கு உள்ளது.
இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை பெயர் குறிப்பிட்டு நேரடியாக தாக்காவிட்டாலும் அவரது இத்தாலிய தொடர்புகளை சுட்டிக்காட்டி தமது அரசில் அப்படியான தொடர்புகள் யாருக்கும் இல்லை என்றும் நரேந்திர மோடி கூறினார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் உளுந்தூர் பேட்டையில் தேர்தல் களம் எப்படி உள்ளது என்று ஆராய்கின்றார் தற்பொழுது அங்கு சென்றுள்ள நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டையில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறார். பிபிசி தமிழோசியிடம் பிரத்யேகமாக பேசிய பிரேமலதா,
கேப்டன் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தொகுதி தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய மோட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில தான் கேப்டன் நிக்கணும்ன்றதுல எப்பயுமே உறுதியா இருக்கார். அந்த வகையில தான் விருதாச்சலம், தென் ரிஷிவந்தியம், இப்ப உளுந்தூர்பேட்டை. அந்த வகையில் இந்த கிராமப்புறங்களை முன்னேற்றி இங்க இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக எல்லா வகையிலும் நமது கட்சி உறுதிணையாக இருக்கும்.
விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உளுந்தூர்பேட்டை தொகுதி அந்த மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்டது. தற்போது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் குமரகுரு மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த முறை தான் தொகுதிக்கு செய்த பணிகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதனை முன்வைத்து வாக்குகளை சேகரித்து வருகிறார் அவர். தன்னுடைய கடந்த கால பணிகளின் காரணமாக தானே இந்த முறையும் வெற்றி பெறுவேன் என்கிறார் குமரகுரு.
அம்மா உளுந்தூர்பேட்டை தொகுதி செய்த சாதனைகளை 2042 ரூபாய்க்கு செய்ததை பட்டியல் போட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதி செய்த சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் செஞ்சிருக்காங்க. விஜயகாந்துக்கு வந்து முன்ன விருதாளத்தில் நின்னார். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல இந்த ஆண்ட விஷயந்தியும் இந்த ஆண்ட விருத்தாசலம் மையத்தில் வந்து உளுந்தூர்பேட்டை நிற்கிறார். அப்போ என்ன செஞ்சாரு மக்களுக்கு தெரியும். அப்ப இவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு, முதல்வர் நான் தான் தான் சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எத்தனை முதல்வர் ஏற்றுக்கணும் இல்லையா.
ஆனால் தொகுதியில் உள்ள மக்களுக்கு பல அதிருப்திகள் இருக்கின்றன.
22 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது, அதான் முக்கியமான பிரச்சனையே. ரோடுங்க சரியில்லை, மருத்துவமனையில் இப்போ இப்போ பரவாயில்லைங்க, ஆனால் ரேஷன் கடை பொருள் தான் சரியாக கிடைக்க மாட்டேனுது.
ஜுரம் தலைவலின்னா ஊசி மாத்திரை போடும், அது மட்டும்தான் இந்த உளுந்தூர்பேட்டை இதெல்லாம் நடக்குது. வேற எந்த ஒரு அதிநவீன எந்த ஒரு தொழில்நுட்பமும் உளுந்தூர்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் கிடையாது.
எந்த எம்எல்ஏ வந்தாலும் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. 10 நாள் கூட முன்னா தண்ணி வராது, ஊடு கூட ஓடனா எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த சொந்தமாக பை போட்டுக்கிறேன், குடி தண்ணிக்கு அவ்வளோ சிரமம்.
இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வசந்தவேல் விஜயகாந்தை குறிவைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்.
நம்முடைய தொகுதிக்கு இருபுறத்திலும் உள்ள
தவிர இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வசிக்கும் வன்னியர் சமூகத்தின் வாக்குகளையும் குறிவைத்திருக்கிறார் அவர்.
இங்க பெரும்பான்மை வந்து வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க தான். அதுக்கு அடுத்தது ஆயுதிராவிடர், அதுக்கப்புறமா ரொம்ப மினிமம் தான் மற்ற ஜாதியெல்லாம். நான் வந்து பெரும்பான்மை உள்ள வன்னியர் இனத்தை சார்ந்தவன், அதனால எனக்கு வந்து அது அவர் ஆதரவாயிருக்கும் கண்டிப்பா.
முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த முறை இந்த தொகுதியில் களமிறங்கியிருக்கிறது. முன்னதாக ராமமூர்த்தி என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் விஜயகாந்த் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக கூறியதை அடுத்து ராமமூர்த்தி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் கே பாலு நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் விஜயகாந்தை போலவே தொகுதிக்கு வெளியில் வசிப்பவர் என்ற பலவீனம் இவருக்கு இருக்கிறது.
இந்த தொகுதியோடு மிக நெருக்கமானவன் நான், என்னுடைய உறவினர்கள் பலர் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். அதனால் நான் இந்த தொகுதிக்கு புதிதானவன் என்பது அல்ல, விஜயகாந்துக்கு தான் இது புதுசு. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த தொகுதி மக்களோடு எப்படி இருக்கப் போகிறேன் என்பதுதான் மிக முக்கியமானது.
விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளில் எளிதில் வெற்றி பெற்ற விஜயகாந்திற்கு இந்த தொகுதி அவ்வளவு எளிதாக இருக்காது என்கிறார்கள் தொகுதியைச் சேர்ந்தவர்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் இந்த சிறிய நகரத்திற்கு சரியான சாலை வசதிகள், பாதாள சாக்கடை வசதி, முழுமையாக செயல்படும் அரசு மருத்துவமனை, குடிநீர், அரசு கலைக்கல்லூரி, தொழிற்சாலைகள் என பல தேவைகள் இருக்கின்றன. ஆகவே தங்களிடம் வாக்கு கேட்பவர் முதல்வர் வேட்பாளரா என்பதை பார்க்காமல் தொகுதிக்கு ஏதாவது செய்யக்கூடியவரா என்று பார்க்க ஆரம்பித்துள்ளனர் உளுந்தூர்பேட்டை வாக்காளர்கள்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். லண்டன் மாநகர மேயராக முஸ்லீம் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது போல தெரிகின்றது. மேயர் தேர்தலுக்கான தேர்தலில் பகுதி அளவுகள் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் தொழிற்கட்சியைச் சேர்ந்த சாதிக்கான் முன்னணியில் இருக்கின்றார் என்று தற்பொழுது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான முடிவுகள் இன்னும் சில நேரங்களில் வரலாம். அப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பதவிக்கு வரும் முதல் முஸ்லீம் அவராகத்தான் இருப்பார். நாளை சந்திப்போம். வணக்கம்.